الحمد لله الحمد لله حق حمده والصلاة والسلام على خير خلقه وآله وصحبه وبعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير
وبالسند المتصل مني في حديث رسول الله صلى الله عليه وسلم إلى الإمام الحافظ أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله عنه وأرضاه قال حدثنا أبو عاصم الضحاك بن مخلد عن زكريا بن إسحاق عن يحيى بن عبد الله بن الصيفي عن أبي معبد عن ابن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم بعث معاذا إلى اليمن فقال ادعهم إلى شهادة أن لا إله إلا الله وأني رسول الله فإنهم أطاعوا لذلك فاعلمهم أن الله قد افترض عليهم 5 صلوات في كل يوم وليلة وإنهم أطاعوا لذلك فاعلمهم أن الله قد افترض عليهم صدقة تؤخذ من أغنيائهم وترد على فقرائهم أخرجه الإمام البخاري في صحيحه وله شواهد ومتابعات كثيرة من كتب الحديث المعتمدة இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே அனைத்து புகழ்களும் பொறித்தாகட்டும். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சத்திய நபியின் சத்திய வாக்குகளை சார்ந்து பகிர்ந்த சஹாபாக்கள், உத்தம தோழர்கள், நபியின் குடும்பத்தினர்கள், கியாமம் வரை தோன்றவிருக்கும் அல்லாஹ்வின் நல்சீடர்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். சிறப்பான நாளிலே அல்லாஹ்வின் மாளிகையிலே இஃதிகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் வாழ்வில் எவ் அம்சங்களை எடுத்து நடக்கும்படியாக கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவற்றில் முடியுமான அளவுக்கு ஷரியாவின் கட்டுக்கோப்பும் கீழ் எடுத்து நடக்கும்படியாகவும் எவ் அம்சங்களை மட்டும் நம் வாழ்க்கை ஒதுக்கி அகற்றி தவிர்த்து வாழும்படியாக தடை விதித்துள்ளானோ அவற்றிலிருந்து முற்று முழுக்காக ஷரியாவின் சரியான பார்வையில் தவிர்த்து வாழும்படியாக முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையச்சமாம் தக்குவாவை உபதேசமாக முன்வைக்கின்றேன். மனித வாழ்வின் சக்கரம் சுழல்வதற்கான அடிப்படைகள் அல்லாஹு தஆலா இவ்வுலகில் சில அம்சங்களை நிர்ணயம் செய்திருக்கிறான். மனிதனின் புத்தி பாதுகாக்கப்படல் வேண்டும், மனிதனின் பணம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதனின் குடும்ப சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மானமும்
அவனது சமயமும் முதலான ஐந்து அடிப்படை கூறுகள் பாதுகாக்கப்படுகின்ற விதத்திலேதான் இவ்வுலகின் நியதியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் எமது இந்த ஐந்து அடிப்படை கொள்கைகளையும் மீறாமல் நமது இஸ்லாமிய வாழ்வில் நாம் சுழல வேண்டும் என்பதுதான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு போதிக்கின்ற அடிப்படையாகும். எனவேதான் சர்வ உலகிலே பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பாக இன்று பல்வேறான கருத்துக்கள், பரிமாற்றங்கள், மாநாட்டுக்கள் அங்கே விமர்சையாக பேசப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, எங்களுக்கு எப்பொழுதும் இந்த பாடத்தில் மிக தெளிவாக கூற முடியும், இஸ்லாமிய எந்த ஒரு ஃபத்வாவையும் இந்த ஐந்து அடிப்படைகளுக்கு எதிராக, இந்த ஐந்து அடிப்படைகளுக்கு முரணாக எந்த ஒரு ஃபத்வாவும் அல்லாஹ்வுடைய சட்டத்திலிருந்து, நபியுடைய சுன்னாவிலிருந்து வழங்கப்பட முடியாது. மனித வாழ்வின் அடிப்படை கூறுகளாக அமைந்திருக்கின்ற இந்த ஐந்து அடிப்படைகளுக்கு முரணாக எந்த ஒரு ஆலிமினாலும் எந்த ஒரு ஃபத்வாவும் வழங்கப்பட முடியாது. ஷரியாவின் அத்துணை ஃபத்வாக்களும் இந்த அடிப்படைகளை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான். இவற்றைத்தான் நாங்கள் மகாஸித் அஷ்ஷரீஆ, ஷரீஆவின் பிரதான அடிப்படை குறிக்கோள்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய இஸ்லாத்திலே ஒரு பிரதானமான சட்டத்தை ஜகாத் என்று அல்லாஹு தஆலா விதிப்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாம் எப்பொழுதும் வறுமையை, பொருளாதார வறுமையை, வறுமையை முஸ்லிம் சமூகத்திடம் உருவாக்குவதற்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. உண்மைக்கு உண்மையாக பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார முதலீட்டுத்துவத்தையும் முறையாக கட்டிக்காக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகத்திடம் பொருளாதார பிரச்சினை உருவாகும் பொழுதும் அவன் இஸ்லாத்தின் அடிப்படையை மீறி, இஸ்லாமிய மார்க்க அடிப்படைகளை மீறி இஸ்லாத்தை பறிகொடுக்கின்ற நிலை கூட உருவாகும் என்பதை எங்களுடைய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். காதல் ஃபக்ரு அய்யகுன குஃப்ரன், வறுமை இறை நிராகரிப்பின் பால் இட்டு செல்லலாம் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹில்யத்துல் அவ்லியா வதபகாத்துல் அஸ்மியாவிலே தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, பொருளாதாரத்தை முறையாக கட்டிக்காட்டுவதற்கான வழித்திட்டத்தை அல்லாஹு தஆலா பல விதங்களில் அமைத்து தந்திருக்கிறான். இதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். என்னுடைய ஷேர் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய முஸ்னதிலும், இமாம் தபரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் முஹ்ஜம் கபீரிலும் அவுஸத்திலும் சஹிஹான சனதிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹுடைய ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நிஅமல் மாலுஸ் ஸாலிஹ் லில் மர்இஸ் ஸாலிஹ், நல்லொரு மனிதனின் கரத்தில் நல்லொரு பணம் கிடைப்பது பாரியொரு அருட்கொடை என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதார வளர்ச்சி திட்டத்தை இஸ்லாமிய சமூகத்திலே ஊக்குவிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, வறுமை கோட்டில் வதங்கி வாடும் சமூகத்தினரின் உணர்வை புரிவதற்காக பொருளாதார வளர்ச்சி திட்டத்தை ஜகாத் என்று நாங்கள் இஸ்லாத்திலே பிரகடனப்படுத்துகின்றோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனும் சுண்ணாவும் இதை மிக தெளிவாக பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, ஜகாத்தின் திட்டம் என்பது இஸ்லாம் மிகவும் நூதனமாக அதிசயமாக அழகாக மேற்கொண்ட ஒரு திட்டம் என்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாது. அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் கடமைகளில் ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட சாரார் அதை நிறைவேற்றுவதற்கான முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்ததை போன்று ஜகாத்தின் கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தனிப்பட்ட சாராருக்கான முழு அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஜகாத் என்பது பண ரீதியான திட்டத்தை மேற்கொள்கின்ற ஒரு பாரிய திட்டமாகும். இந்த திட்டம் ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவத்தின் கீழ் முறையாக நிறைவேற்றப்பட்டால்தான் இந்த வறுமை பிரச்சனையை, சமுதாயத்தின் பல்வேறான பொருளாதார பிரச்சனைகளை நிச்சயமாக ஈடு செய்ய முடியும். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய பாடத்திலே மிகவும் கவனமாகவும் அழகாகவும் மிகவும் கடினமாகவும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டு கொடுக்காமல் இந்த பாடத்தை நிறைவேற்றியிருப்பதை பார்க்கின்றோம். என்னுடைய ஷேக் இமாம் அல் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஜகாத்துடைய பயங்கரங்கள் குறித்து பதிவு செய்திருக்கின்ற ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது மிகவும் பயப்பட வேண்டிய, இது முறையாக செய்யப்பட வேண்டிய ஒரு கடப்பாடாகும். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, பொருளாதாரத்துக்கான இவ்வளர்ச்சி திட்டத்தின் அடிக்கல் இந்த உம்மத்தில் ஜகாத் என்ற பாடத்தை கொண்டு மாத்திரம் உருவாக்கப்படவில்லை. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலான இந்த நபிமார்களின் காலத்திலே அவர்களுடைய மார்க்க வழித்தோன்றலே இத்திட்டத்திற்கான சாயலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது, وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ وَإِقَامَ الصَّلَاةِ وَإِيتَاءَ الزَّكَاةِ وَكَانُوا لَنَا عَابِدِينَ. சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களை நமது கட்டளையை கூடாக சமூகத்தை வழிநடாத்துகின்ற தலைவர்களாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். இவர்களுக்கு நாங்கள் சில நல்ல கர்மங்களை வாழ்வில் செயல்படுத்துமாறும் அவர்களுக்கு நாங்கள் போதித்திருக்கின்றோம். அந்த கர்மங்களில் உள்ளவனதான் இந்த தொழுகையை நிலைநிறுத்தல், ஜகாத்தை கொடுத்தல் என்று அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களின் காலத்திலேயே ஜகாத்தின் திட்டமைப்பின் அடிக்கல்லை நத்திய வரலாற்றை அல்லாஹ் பேசுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, உண்மையிலே இந்த இஸ்லாமிய சமூகத்திடம் ஜகாத்தின் கடப்பாடு உத்தியபூர்வமாக ஹிஜ்ரி 2 கையளிக்கப்பட்டாலும் இந்த கடப்பாடு வருவதற்கு முன்னால் மக்கமா நகரத்தில் வஹ்யுடைய காலத்தின் உருவாக்க பகுதியில் இருந்து இந்த ஜகாத்துடைய சாயலை அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். ஏழைகள் இவர்களின் பசிகளை தேவைகளை தொடைப்பது நரகத்தில் இருந்து தற்காப்பு செய்து சுவர்க்கத்தின் பால் இட்டு செல்கின்ற அமல்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஊமை நயத்திலே இந்த குர்ஆனின் வசனத்தில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இந்த ஜகாத் இது முறையாக கையளிக்காதவர்கள் எவ்வாறான தண்டனைகளை எதிர்கொள்வர் என்பதையும் மிக தட்ட தெளிவாக என்னுடைய ஷேக் இமாம் அல் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பாபு இஸ்மி உகூபத்தி ஜகாத் என்ற இந்த பாடத்திலே பேசியிருப்பதை பார்க்கின்றோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், மன் ஆதாஹு அல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாதஹு முஸ்லிஹு யௌமல் கியாமா ஷிடாஅன் அக்ரா லஹு ஸபீபதான் யுதவிஹு யௌமல் கியாமா அன மாலுக் அன கன்ஸுக். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார்கள், உலகில் வாழும் காலத்தில் எவர் ஒருவருக்கெல்லாம் பண செல்வத்தை வழங்கி அச்செல்வத்துக்கான ஜகாத் நிதி ஒதுக்கீட்டை முறையாக வழங்கவில்லையோ, கியாமத்துடைய நாளில் அவர் முன்னிலையில் வழுக்கத்தலை பாம்பு காண்பிக்கப்படுத்தப்படும். அவருக்கு முன்னால் அந்த வழுக்கத்தலை பாம்பு அவருடைய கழுத்திலே வளையமாக சுட்டிக் கொண்டு இரு கடவாய்களினாலும் அவரை பிடித்துக் கொண்டு, நான் தான் நீ கொடுக்க மறுத்த பின்வாங்கிய பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய பணம் என்று இந்த வழுக்கத்தலை பாம்பு பெருமூச்சுட்டு நச்சு வாயுகளை வெளிப்படுத்திய நிலையிலே தன்னுடைய கடவாய்களினால் கப்பி பிடித்துக் கொண்டு வேதனை படுத்தும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக கூறியிருப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, ஜகாத்தை பொறுத்தளவிலே முதலாவது அறிமுகமாக ஜகாத்தின் பொருட்களின் வகைகளை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இவ்வாறான வகைப்படுத்தலை நாங்கள் காணுகின்றோம். ஜகாத்தை பொறுத்தளவில் உட்படையான பொருட்கள், வெளிப்படையான பொருட்கள் என ஷரியாவின் புகாக்கள் மிக தெளிவாக வகுத்திருப்பதை பார்க்கின்றோம். உட்படையான பொருட்கள் என்று சொல்லும் பொழுது அதை வெளிப்படையாக மற்றவர்களினால் கணக்கிட்டு மதிப்பீடு செய்வதற்கு சக்தி அற்ற பொருட்கள் என்பதனால்தான் பாஸ்தினா என்ற பெயரை எமது புகாக்கள் சூட்டிருப்பதை பார்க்கின்றோம். தங்கம் வெள்ளி முதல் வியாபார பொருட்கள், இந்த முதலான பொருட்கள் உட்படையான பொருட்களாகும். வெளிப்படையான பொருட்கள் என்று சொல்லும் பொழுது அது தானியம் கனி இது போன்ற கால்நடைகள், இவைகள் தான் வெளிப்படையான பொருட்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்திலே ஜகாத்தை வசூலிப்பதற்காக இந்த வெளிப்படையான பொருட்களிலே தான் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வசூலிப்பாளர்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஞாபகப்படுத்துகின்றோம். ஜகாத்துடைய பாரதூரத்தை அந்த கணக்கில் ஏற்படுகின்ற குளறுபடிகளை வித்தியாசங்களை கண்டறிந்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனுக்குடன் அதை உணர்த்தி ஜகாத்துடைய விநியோகம் முறையாக இடம்பெற வேண்டும் என்பதை அச்சுறுத்தல் செய்திருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் கால்நடைகள் அதே போன்று தானியம் கனிகள் இவைகள் வெளிப்படையான பொருட்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே ரசூலுல்லாஹுடைய பொது தலைமைத்துவத்தின் கண்காணிப்பின் கீழ் வசூலிப்பாளர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அனுப்பப்பட்டு அப்பிரதேசத்திலே அந்த பொருட்கள் வசூலிக்கப்பட்டு அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற ஜகாத்தை பெற தகுதியான மக்களின் கைகளிலே ஒப்படைக்குமாறு இத்திட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். என்னுடைய ஷேக் இமாம் அல்-புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிதாபு ஸகாவிலே இதை தெளிவாக பேசியிருப்பதை பார்க்கின்றோம். பாபு முஹாசபத்தில் இமாம் وقوله تعالى والعاملين عليها ارمي رسول الله صلى الله عليه وسلم بنو سليم என்ற குலத்தின் பால் இப்னு நுத்மியா என்ற சஹாபி தோழரை ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள். இப்னு நுத்மியா என்ற சஹாபி தோழர் அக்கூட்டத்திற்கு சென்று அவர்களிடம் இருக்கின்ற ஜகாத்தை வசூலிப்பு செய்யும் வேளையிலே அந்த மக்கள் அந்த ஜகாத்தின் பொருட்களை கொடுப்பதோடு அதில் ஒரு பகுதியை நாம் உங்களுக்கு நன்கொடையாக தருகிறோம் என்று அவர்கள் அதை பிரித்து கொடுத்தார்கள். இவர் அதை ஆமோதித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையிலே இந்த செய்தியை ஒப்படைத்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்ரோஷப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள், பயங்கரமான கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினார்கள், மிகவும் ஆத்திரமான வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஹல்லா ஜலஸ் ஃபி பைத்தி அபீ அவ் உம்மி ஃபயன்ذر அயஹ்தானஹு அம் லா. இப்னு லுத்மியாவை நமது அதிகாரத்தின் ஊடாக வசூலிப்பவராக அனுப்பி எல்லாம் தான் இந்த ஹதியா இவருக்கு கிடைத்திருக்கிறதே தவிர, இவர் தன்னுடைய மாப்பாவின் வீட்டில் உம்மாவின் வீட்டில் ஒரு சாதாரண நபராக உட்கார்ந்திருந்தால் அவரிடம் ஹதியாக்கள் வருமா, அவருக்கு அன்பளிப்பு செய்யப்படுமா, அவர் சிந்திக்க வேண்டும் என்று மாநபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டார்கள். ஏன்? இஸ்லாமிய ஜகாத்தை வசூலிப்பதற்கான பொது தலைமத்துவம் இருக்கும் பொழுது ஜகாத்தை வசூலித்தவர்கள் அந்த பொருட்களை அந்த தலைமகத்திலே ஒப்படைக்காமல் தனக்குரிய ஊதியத்தை தனக்குரிய பங்கீட்டை தன்னிச்சையாக அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. இது பொதுவான மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்கள், இதில் ஒரு சதம் கூட வித்தியாச மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படக்கூடாது, கணக்கிலே உட்படுத்தப்படக்கூடாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவனமாக இந்த பாடத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜியாத் தனது பஸ்ராவுடைய இராச்சிய குடியரசு தலைவராக கடமை புரிகின்ற காலத்திலே இம்ரான் பின் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களே ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள். ஸஹீஹ் அல்-புகாரியிலே அபூதாவூதிலே மிக தெளிவாக பார்க்கின்றோம். இந்த இம்ரான் பின் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் அந்த குலத்திடம் சென்று ஜகாத்தை வசூலிப்பு செய்து அவருடைய முறையாக ஒப்படைத்துவிட்டு வந்தார்கள். ஜியாதுடைய காலம் இஸ்லாத்துக்கு எதிராக அரசிய இலாபங்களுக்காக இஸ்லாத்தின் கொள்கைகளை சிறைக்கின்ற மாற்றம் கொண்டு வருகின்ற ஒரு காலமாக அந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஜியாத் கேட்கிறார், நான் உன்னை ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பினேன், நீ ஏன் இன்னும் கொண்டு வரவில்லை என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலத்திலே எந்த விதத்தில் எந்த குலத்திடம் சென்று எப்படி ஜகாத்தை பெற வேண்டுமோ வசூலிக்க வேண்டுமோ அதை முறையாக நாங்கள் செய்திருக்கிறோம். காலத்தில் எந்த பிரதேசத்துக்கு நாங்கள் சென்று ஜகாத்தை வசூலிப்பு செய்து அந்த பிரதேசவாதிகளிடம் ஒப்படைக்கின்ற நடைமுறை எங்களுக்கு இருந்ததோ அதே நடைமுறையைத்தான் நாங்கள் இப்பொழுது செய்திருக்கிறோம். ஜகாத் என்பது பணம் எங்கே பெறுகின்றதோ பணம் எங்கே உற்பத்தியாக்கப்படுகிறதோ அந்த பிரதேசத்திலே தான் வாழ்கின்ற மக்களுக்கு ஜகாத்தாக கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, கொழும்பில் வியாபாரம் செய்கின்ற ஒருவர் இங்கே இந்த ஒளிவில் பாலமுனையிலே ஜகாத்தை கொடுக்க முடியாது. ஒளிவில் பாலமுனையிலே வியாபாரம் செய்கின்ற ஒருவர் அவருடைய பணம் பெறுகின்ற ஒருவர் வேறு பிரதேசங்களுக்கு தகுதியாக இருக்கும் பட்சத்திலே ஜகாத்தை கையளிக்க முடியாது. இதை இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பாபன் ஹல் துஹ்மலு ஸகா என்ற பாடத்திலே மிக தெளிவாக பேசியிருப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, எனவேதான் வெளிப்படையான பொருட்களாக இருக்கின்ற தானியம் கனிகள் இது முதலான கால்நடைகள் இந்த ஜகாத்தை வசூலிக்கின்ற முறையை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அந்த பாடத்தை மிக தெளிவாக புகாக்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, ஜகாத்துடைய விநியோகம் என்பது அது ஒரு சாமானிய அம்சம் அல்ல. ஜகாத்துடைய விநியோகம் மிக பயங்கரமாக அஞ்சு அஞ்சு செய்ய வேண்டிய அம்சமாகும். அபூதாவுதின் அறிவிப்பை பார்க்கிறோம். அறிவிய ரசூலுல்லாஹிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அஃதினி மின ஸதகா, ஜகாத்திலிருந்து எனக்கு ஒரு பங்கை தாருங்கள் என்று கேட்டார்கள். இந்த கட்டத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யர்பா பிஹுக்கி நபியின் வலா கைரிஹி ஃபிஹா இத் ஹுவ ஹக்கம அலைஹா ஃபஜஸ்அஹா தமானியத் அஜ்ஸா ஃபஇன் குந்த மின் தில்க அல் அஜ்ஸா அஃதைது. அல்லாஹ் தஆலா இதர கடமைகளை போன்று நபிமார்களின் விருப்பத்தில் விட்ட ஒரு கடப்பாடு அல்ல. இந்த கடப்பாட்டை பொறுத்தளவில், இந்த கடமையை பொறுத்தளவில் அல்லாஹுவே அதற்கு தகுதியானவின் பட்டியலை மிக தெளிவாக வகுத்து எங்களுக்கு தந்திருக்கின்றான். எட்டு கூட்டத்தார்களாக அல்லாஹு தஆலா ஜகாத்தை பெறுகின்ற மக்களின் பட்டியலை அல்லாஹ் வகுத்திருக்கின்றான். فَإِنْ كُنْتَ مِنْ تِلْكَ الْأَجْزَاءَ أَعْطَيْتُكْ زَكَاةَي فَرَ تَهْدِيَانَ اٹْتِ سَارَارْكَلِمْ اُرْوَرَاهَ مِنْ إِرْزَاتَانْ إِنَّ زَكَاةِ لِلِنْدِ نَانُوكَ يَنِيْبِّنْ إِلَّا يَنْرَالُ زَكَاةِ لِلِنْدِ نَانُوكَ تَرَ مُدِيَانِنْرِ كَنْمَنِ نَايَهَمْ صَلَّى اللَّهُ عَلَيْهِ ஜகாத்தை பெற தகுதியார்கள் யார்? குர்ஆன் மிக தெட்ட தெளிவாக இந்த பாடத்தை பேசியிருப்பதை பார்க்கின்றோம். எட்டு சாரார்களுக்கு மாத்திரம்தான் ஜகாத் அவர்களின் கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை சூரத்து தௌபாவில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுவதை பார்க்கின்றோம். இன்னம சதகா லில் ஃபுகரா வல் மசாகின். ஃபர்தான ஜகாத் என்பது அல்லாஹ் கூறுகின்ற எட்டு சாரார்களுக்கு மாத்திரமே உண்டானது. இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் எக்ஸெப்ஷனும் கிடையாது என்பதை குர்ஆன் தெளிவாக பேசுவதை பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஜகாத் விநியோகத்துக்கு நாங்கள் வருவதற்கு முன்னால் ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் யார் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது சாரார் அல் ஃபுகரா என்ற பதத்துடன் அல்லாஹ் இங்கே பேசுவதை பார்க்கின்றோம். ஃபகீர் என்று சொல்லும் பொழுது அவருக்கென்று நிலையான சொத்துக்கள், நிலையான பொருளாதார வளங்கள் எதுவும் இல்லாமல் அவருக்கான உழைப்புகள் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கின்ற ஒரு நபர்தான் ஃபகீர் ஆவார். ஒருவருக்கு 500 ரூபாய் நாளாந்த செலவாணியாக மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் அவருடைய உழைப்பே 100 ரூபாய், 150 ரூபாய் நிச்சயமாக சத்தியமாக இந்த பணத்தை கொண்டு வாழ்நாள் முழுக்க தன்னுடைய தேவையை நிறைவேற்ற முடியாது. பிற எந்த ஒரு துணை சொத்துக்களும் இல்லாமல் அவர் தவிக்கிறார். இவர்தான் ஃபகீர் ஆவார். இவருக்கும் ஜகாத்திலிருந்து ஒரு பங்கு நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது அல்லாஹு தஆலா மசாகீன் என்பதை எல்லாம் பேசிருக்கின்றான். மிஸ்கீன் என்பது அவருக்கு சொத்து இருக்கலாம், பொருளாதார சில வளங்கள் இருக்கலாம், அவருக்கு என்று சில காணிகள் இருக்கலாம், நிரந்தரமான வழிபடம் இருக்கலாம். ஆனால் அவருடைய நாளாந்த வாழ்க்கையின் செலவுகளை ஓட்டிச் செல்வதற்கு போதிய அளவான கஃபா, போதிய அளவான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக நாளாந்த செலவாணியாக 500 ரூபாய் தேவைப்படுமாக இருந்தால் அவரிடம் சம்பாத்தியத்தின் ஊடாக அவர் பெறுகின்ற தொகை 300 ரூபாய். இங்கே 200 ரூபாவுடைய தேவை நிச்சயமாக இருக்கிறது. தனக்கு சொத்து இருந்தும் அந்த சொத்துக்களினால் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் ஒருவர் தவிக்கிறார் என்றால் அவர் மிஸ்கீன் தான். சொத்து இருப்பதினால் அவரை மிஸ்கீன் பட்டியல் நிற்க முடியாது. குர்ஆனை மிக தெளிவாக பார்க்கின்றோம். ஹளீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உரையாடல் சம்பாஷணையிலே அல்லாஹு தஆலா அங்கே குர்ஆனிலே ஞாபகம் ஒட்டுகின்றான். கானத் லி மசாகின் யஅமலூன ஃபில் பஹர் கானத் லி மசாகின் சில கப்பல்கள் மிஸ்கின்களுக்கு உரித்தானது. இந்த மிஸ்கின்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக அடக்கியாளர் அரசன் இருப்பதால் அந்த கப்பல்களை துணைகளை ஏற்படுத்தினார்கள் என்பதை குர்ஆனிலே பார்க்கின்றோம். இந்த பதத்திலிருந்து எங்களுடைய சட்ட அறிஞர்கள் மிக தெளிவாக பேசுகிறார்கள், கப்பலின் உரிமையாளராக இருக்கிறார், ஆனால் குர்ஆன் மிஸ்கின் என்ற பதத்தை அவருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறதை பார்க்கும். கப்பல் இருக்கலாம், ஆனால் போதிய அளவுக்கு தன்னுடைய கப்பல் என்ற சொத்தினால் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்க முடியும். அவருடைய தேவை அதை விட அதிகமாக இருக்க முடியும். இவர்தான் மசாகின், மிஸ்கினுடைய பட்டியலில் இருக்கிறார். இவருக்கும் ஜகாத் நிச்சயமாக வாஜிபாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா அடுத்த கட்டமாக ஜகாத்தை வசூலிக்கின்றவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இந்த இடத்திலே நாங்கள் மிக அமானிதமாக இந்த பாடத்தை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால், ஜகாத்தை வசூலிக்கின்றவர்களுக்கான உண்மையான நிதி ஒதுக்கீட்டை நமது நாட்டை பொறுத்தளவிலே செய்வதற்கு சாத்தியம் கிடையாது. இஸ்லாமிய ஒரு தலைமத்துவம் உண்மைக்கு உண்மையாக நியமிக்கப்படாததால் நிச்சயமாக சத்தியமாக ஜகாத்தை வசூலிப்பவர்களுக்குரிய பணத்தொகையை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. அது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஜகாத்தை கொடுக்கின்றவரும் ஜகாத்தை எடுக்கின்றவரும் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு பதில் நிர்வாகியை பொறுப்பாளரை அமைப்பதின் ஊடாக வக்காலத் என்ற பாலத்தின் ஊடாகத்தான் இந்த நாட்டிலே ஜகாத்துடைய பொறுப்புகள் பைத்துல் மால் என்ற போர்வையிலே, ஜகாத் என்ற ஃபண்ட் என்ற போர்வையிலே நிறைவேற்றப்படுகிறதே தவிர, வல்ஆமிலீன அலைஹா ஜகாத்தை வசூலிப்பவர்கள் என்ற போர்வையில் இந்த சட்டத்தை பிரகடனப்படுத்த முடியாது. ஜகாத்தை வசூலிப்பவராக இருந்தால் வருடம் தோறும் ஜகாத்தை வசூலிப்பதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும், அவருக்கான தலைவத்துவம் அங்கே கண்காணிக்க வேண்டும், ஜகாத்தை வசூலிக்கின்றவர் ஜகாத்தின் பொருட்களை பற்றி அறிமுகம் இருக்க வேண்டும், சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும், ஒரு ஊரிலே சென்று இந்த புகழாக்கள் யார், மசாக்கிங்கள் யார் என்கின்ற ஒரு ஆண் சுண்ணாவுடைய ஒளியின் கீழ் அலசுகின்ற ஆய்வு செய்கின்ற ஆராய்ச்சி திறந்திருக்க வேண்டும். இப்படியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால்தான் இந்த ஜகாத்தை வசூலிப்பவர் என்ற பட்டியலுக்குள் படுவாரே தவிர, இல்லாத பட்சத்திலே அந்த சாரார் என்ற பகுதி இன்றைய காலத்திலே அதற்கு ஒப்படைக்கப்பட முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, அடுத்த கட்டமாக குர்ஆன் தெளிவாக பேசுவதை பார்க்கிறோம். இஸ்லாத்துக்குள் வருகின்றவர்களுக்கும் ஜகாத்தின் ஒரு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் பேசியிருப்பதை பார்க்கின்றோம். இந்த தக்லீஃபுல் குலூப் என்பதை இரண்டு வகையாக பேச முடியும். ஒன்று, ஜகாத்தை பெற தகுதியான முறையில் ஒரு கஷ்டமான நிலையில் இஸ்லாத்துக்குள் ஒருவர் வந்திருக்கிறார். அவருடைய இஸ்லாத்தை இஷ்டப்படுத்தும் நோக்குடன், உறுதிப்படுத்தும் நோக்குடன் ஜகாத்தை நாங்கள் கொடுப்போம். இன்னும் ஒருவர் மாற்று மதத்திலே பெரியோர் பதவியில் அந்தத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் இஸ்லாம் கவர்ந்து இஸ்லாத்துக்குள் உட்பிரவேசித்திருக்கிறார். இவருக்கு நாங்கள் ஜகாத்தை கொடுப்பதில் கூட அவரை துயர்ந்து செயல்பட்ட அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவார்கள் என்ற ஆதரவுடன் அவ்வாறான அந்தஸ்து மிக்கவர்களுக்கு ஜகாத்தை நாங்கள் ஒப்படைக்க முடியும். நவ முஸ்லிம்களின் தேவைகள் இந்த நாட்டை பொறுத்தளவில் பல்வேறாக நாங்கள் அனுமானிப்பதை நிச்சயமாக காணுகின்றோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, விதவைகளாக இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள், நிரந்தர வதிவிடம் இன்று இஸ்லாத்துக்குள் அல்லாஹ்வை நம்பி வருகின்றார்கள். ஹதரத் உம்மு சுலைமிடம் சஃபியாவை ஒப்படைத்து திருமணத்துக்கான பயிற்சியையும் ஏற்பாடையும் செய்து கொடுத்ததை போன்றுதான் நாங்களும் அவர்களுக்கான ஜகாத்தை ஒதுக்கீடு செய்யும் பொழுது அவருடைய திருமண தேவை, நிரந்தர வதிவிட தேவை, இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஜகாத்திலிருந்து நிதியை நிச்சயமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, அடுத்த ஐந்தாவது கட்டத்திலே கடனாளிகள் என்ற பட்டியலை இஸ்லாம் இங்கே பேசியிருப்பதை பார்க்கின்றோம். கடனாளிகள் என்பவர்கள் அவர்கள் மூன்று வகைப்படுவார்கள். இதை மிக தெளிவாக நாங்கள் இந்த பத்துவாக்களை சொத்தையில் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். சொந்த ஹலாலான ஜாயிஸான அனுமதிக்கப்பட்ட தேவைகளுக்காக கடன் படுபவர், தன்னுடைய இல்லத்துக்கான கடன், வியாபார தளத்துக்கான கடன், முதலான அபிவிருத்திக்கான கடன்கள், இவருக்கும் ஜகாத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும். இன்னொருவர் சமுதாயத்தின் இணக்கப்பாட்டுக்காக, சமரச சமாதான வாழ்வுக்காக ஒருவர் கடன் படுகிறார். இரண்டு குலத்துக்கு மத்தியிலே சண்டை மோதல் உருவாகுது, இரண்டு குடும்பத்துக்கு மத்தியிலே சண்டை உருவாகுது, இரண்டு சாதாருக்கு மத்தியிலே சண்டை உருவாகுது. இவர்களுடைய சண்டைகளுக்கான மோதல்களுக்கான தீர்ப்பை வழங்கும் முகமாக தான் கடன்பட்டு சமாதானத்தை உருவாக்குகிறார். இரத்த பழியின் விடயத்தில் சந்தேக நபர்கள் யார் என்பது தீர்க்க முடியாத அங்கே சண்டைகள் தொடர்பாக முஸ்லிம் கிராமத்திலே அதிகரித்து வரும் பட்சத்திலே ஒரு பணக்காரராக இருந்தாலும் அவர் கடன்பட்டு அந்த பண உதவியை செய்து சண்டைகளை அணைக்கின்றார், சண்டைகளை நீக்குகின்றார், இஸ்லாம் ஜாத்தில் பயனை ஏற்படுத்துகிறார். இவர் பணக்காரராக இருந்தாலும் நல்லொரு பணியை இஸ்லாத்திலே அவர் மேற்கொண்டதின் காரணமாக நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் ஜகாத்திலிருந்து அவருக்கு ஒரு பங்கை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். பணக்காரனாக இருந்தாலும் ஜகாத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஏன்? அவர் செய்த பணி நல்லொரு பணியாக இருப்பதால் இந்த பணியை நாங்கள் முகர்ந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, மற்றொரு சாரார் பாவமான ஹராமான வீண் விரயங்களுக்காக ஜகாத்தை அவர்கள் கேட்டு வருவார்கள். நிச்சயமாக கொடுக்க முடியாது, தனக்கு அவசியம் இல்லாத செலவுகள், வீண் விரயங்கள், மியூசிக் கச்சேரிகள், இது போன்ற மதுபான சாலைகள், இவைகளை உருவாக்குவதற்கும் அதை குடிப்பதற்கும் செலவுக்காக தான் ஒரு ஏழை என்று நடிப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஜகாத்திலிருந்து ஒரு சலமும் கையளிக்கப்பட முடியாது என்பதை மிக திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கின்றோம். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாடத்தை எல்லாம் ஒவ்வொரு ஹதீஸிலே ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார்கள். நேரத்தின் முகாமைத்துவத்தை கௌரவப்படுத்தும் முகமாக மிக ரத்தின சுருக்கமாக நான் தொட்டு செல்கிறேன். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கும் பொழுதும் இங்கே ஜகாத்தை பிற தகுதியானவருடைய இந்த கூட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒஃபீஸ் சபீலில்லா என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் பாதை என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வின் பாதை என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய அரப்போர் களம் முஸ்லிம் பிரதேசங்களில் உருவாகும் பொழுது அந்த அரப்போருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற இந்த போராளிகள் இவர்களுக்காக ஜகாத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற பணிகளை மனமுவர்ந்து ஜகாத்தை கொடுக்கும்படியாக இஸ்லாம் பேசியிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய உண்மை என்னவென்றால், ஹஜ்ஜாஜிகளின் தேவைகளுக்காக உணவளித்தல், நீர் புகட்டல் முதலான தேவைகளுக்காக ஒஃபீ சபீலில்லாஹ் என்ற இந்த வாசகத்திலிருந்து ஹஜ்ஜாஜிகளுடைய தேவைகளுக்காக ஜகாத்தின் பணம் ஒதுக்கப்பட முடியாது. ஜகாத்தின் பணத்திலிருந்து ஹாஜிகளின் தேவைகள் நிறைவேற்றப்பட முடியாது என்பதை எங்களுடைய சட்ட அறிஞர்கள் மிக திட்ட தெளிவாக இந்த பாடத்தை பேசியிருப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, அடுத்த சாரார் தான் என்பதை குர்ஆன் பேசியிருப்பதை பார்க்கின்றோம். வழிப்போக்கன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தற்போது அவர் வீதியில் இருக்கிறார், அவருடைய இடம் வீதியாக இருக்கிறது. இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் வீதிக்கு வந்திருக்கிறார் என்றால் இந்த குர்ஆனின் வார்த்தையின் நியாயம் எது என்பதை ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதர் சொந்த ஊரிலிருந்து பிற ஊருக்கு சென்றிருக்கிறார். இப்பொழுது அவர் பரதேசியாக இருக்கிறார். தான் பயணித்த ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வருவதற்கான பயண செலவு பயண கட்டணத்தை கூட இழந்திருக்கிறார் என்றால் இந்த பயண கட்டணத்தை ஜகாத்திலிருந்து கொடுக்க வேண்டும். இதுதான் இப்னு சபீல் என்பதை எங்களுடைய ஃபுகஹாக்கள் மிக தெளிவாக பேசியிருப்பதை பார்க்கின்றோம். நல்லொரு பயணத்தை செய்வதற்காக முற்படுகின்றவர்கள் இப்னு சபீல் ஹஜ் போன்ற பயணங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கான உயர் கல்வி செல்வதற்கான பயணங்கள் கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷனுக்காக மாணவர்கள் இஸ்லாமிய கலாச்சார கொள்கை பாடங்களை படிப்பதற்காக செல்கிறார்கள் என்றால் இவர்களுடைய பயண செலவை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜுடைய செலவை கொடுப்பது ஜகாத் அல்ல, ஹஜ்ஜுடைய பயணத்தின் செலவை கொடுப்பது ஜகாத்திலிருந்து நிச்சயமாக ஒதுக்க முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இந்த ஜகாத்தை பொறுத்தளவிலே நமது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தானியத்தின் கனிகளின் ஜகாத்தை நாங்கள் விசேஷமாக பேச வேண்டும். கனிகளை பொறுத்தளவிலே திராட்சை பழமும் ஈசம் பழமும் தான் ஜகாத்துக்கு உரித்தானது என்பது மிக தட்டு தெளிவான ஒரு பாடம். ஆனால் தானியத்தை பொறுத்தளவிலே நமது மதுஹபுஷாக்களை மிக தட்டு தெளிவாக இந்த பாடத்தை பேசியிருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் தமது வாழ்கின்ற இடங்களிலே தான் அன்றாட பிரதான உணவாக தெரிவு செய்கின்ற ஒவ்வொரு தானியத்திலும் அல்லாஹ் ஜகாத்தை வாஜிபாக்குகின்றான். நிச்சயமாக சத்தியமாக மணிக்கோதுமை போன்றும் தொலிக்கோதுமையை போன்றும் பருப்பை போன்றும் அரிசியை போன்றும் இது போன்ற முதலான அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்களாக இன்று வருகின்ற இந்த தானியங்களிலே ஜகாத் நிச்சயமாக வாஜிபாகும். ஒருவர் தன்னுடைய நெற்கதிர்களை அவர் உற்பத்திக்காக விடுபடுவது இந்த கதிர்களிலே நிச்சயமாக சத்தியமாக உமிகள் நீக்கப்பட வேண்டும். உமிகளுடன் ஜகாத்தை அளவீடு செய்வதாக இருந்தால் அங்கே இன்னொரு மடங்கு அதிகமாகத்தான் தாக்க வேண்டும். இன்னொரு அம்சத்தையும் தெளிவாக ஞாபகப்படுத்துகின்றோம். உதாரணமாக அரிசிக்கான ஜகாத்தின் அளவீடு 5 அவுசுக் என்றால் 5 அவுசுக் என்று சொல்லும் பொழுது ஒரு முத்து 750 கிராம் என்றால் 4 முத்து சேர்ந்து ஒரு சா என்ற மதிப்புடும் ஒரு சா 60 சேர்ந்தால் ஒரு வசத்து என்பதும் அந்த ஒரு வசத்து 5 பெருக்கினால் அதுதான் ஜகாத்தின் முதலாவது வாஜிபாக கூடிய கட்டமாகும். சுமார் ஏறத்தாழ 900 கிலோ கிராம்ஸ் அரிசி அங்கே ஒருவரம் இருக்குமாக இருந்தால்தான் ஜகாத் வாஜிபாகும். இந்த உமிகள் நீக்கப்பட்டால் 900 கிலோ கிராம்ஸ் என்றால் உமிகளுடன் ஜகாத்தை பார்ப்பதாக இருந்தால் இன்னும் ஒரு 900 சேர்ந்துதான் அங்கே பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜகாத் என்று நாங்கள் மக்களிடம் கையளிப்பது உமியை அல்ல, நாங்கள் மக்களிடம் கையளிப்பது அரிசை தான். எனவே இந்த அரிசுடைய மதிப்பீட்டை தான் இஸ்லாம் 5 அவுசுக் என்று பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இந்த 5 அவுசுக்கிலே நாங்கள் இந்த ஜகாத்தை கொடுப்பதாக இருந்தால் நமது தண்ணீர் ஏற்பாடுகள் நீர் பாசன தேவைகள் நமது செலவுக்குட்பட்டதாக அமையுமாக இருந்தால் அங்கே நாங்கள் எங்களுடைய செலவுக்குட்பட்டதாக அமையுமாக இருந்தால் அங்கே நாங்கள் 10 பிரித்து அந்த 10 2 பிரித்து அங்கே ஜகாத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக 900 கிலோ கிராம் என்றால் இதை 10 வகுத்தால் 90 கிலோ கிராம் வருகிறது. தண்ணீர் பாசன தேவைகள் நமது செலவுக்குட்பட்டு இருந்தால் அதிலே அரைவாசியாக நாங்கள் 40 தான் அங்கே கொடுக்க வேண்டும், 45 தான் கொடுக்க வேண்டும். இல்லை வானோக அல்லாஹ்வின் மலை போன்ற 6 சமுத்திரங்கள் போன்ற தண்ணீர் வசதிகளினால் நமது செலவுக்கு உட்படாமல் இருக்குமாக இருந்தால் 90 கிலோ கிராம் இந்த அரிசியை ஜகாத்தாக ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் ஷரியாவுடைய மிக தட்ட தெளிவான சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, ஜக்காத்தை நாங்கள் விநியோகிப்பதாக இருந்தால் நமது ஊரிலே ஜக்காத்தை வசூலிக்கின்ற தலைவத்துவம் இருக்குமாக இருந்தால் அங்கே ஒப்படைப்பது மிக நல்லம். இல்லை என்றால் நமது பிரதேசத்திலே இந்த ஜக்காத்தை பெற தகுதியான கூட்டங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானம் செய்ய வேண்டும். இந்த 8 சாரார்கள், அதிலே அடிமைகளும் சேர்க்கப்படுவார்கள். அடிமைகள் என்ற பாடம் இதுவரைக்கும் நமது உலகத்திலே எங்கேயும் கிடையாது. எங்கே இஸ்லாமிய ஜிஹாத் இடம்பெறுமோ அங்கே கைதிகளாக பிடிக்கப்பட்டுத்தான் அங்கே அடிமைகள் என்ற பாடத்தை உருவாக்க முடியும். நமது இந்த பிரதேசத்திலே சுமார் 3 சாரார்கள் இருக்கிறார்கள் என்றால் இங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது வியாபார பொருளாக இருந்தாலும் சரி, தானியமாக இருந்தாலும் சரி, நமது வருகின்ற இந்த ஜகாத்துடைய கடமையான தொகையை நாங்கள் சரிசமமாக 3 பிரிவினர்களுக்கும் சரிசமமாக பிரிக்க வேண்டும். உதாரணமாக வியாபார பொருளே 30 லட்சம் ரூபாக்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குழுவுக்கும் சமத்துவமாக பிரிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு குழுவிலும் ஆக குறைந்தது 3 சாரார்கள் அங்கே எடுக்கப்பட வேண்டும். புகழாக்கள் என்ற பட்டியலில் 3 சாரார், மிஸ்கின் என்ற பட்டியலில் 3 சாரார், அதே போன்று கடனாளிகள் என்ற பட்டியலே 3 சாரார்கள். 30 லட்சத்தையும் 10 லட்சமாக சமமாக பிரித்துவிட்டு இந்த தனிப்பட்ட புகராக்கள் என்கின்ற 3 பேருக்குள்ளே வித்தியாசமாக கொடுக்க முடியும். ஒருவருக்கு 5 லட்சம், மற்றவருக்கு 1 லட்சம், மற்றவருக்கு அடுத்த மீதமான பகுதியை ஒப்படைக்க முடியும். ஆனால் அந்த சாரார்கள் வகுப்பினர்களுக்கு பிரிக்கும் பொழுது சமத்துவமாக பிரிக்கப்பட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இவ்வாறு ஜகாத்துடைய பாடம் முறையாக அளந்து நிறுத்து முறையாக ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தின் வறுமை பிரச்சனைகளை நிச்சயமாக நீக்கிக் கொள்ள முடியும். எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றிலே ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதாரம் மிக உயர்ந்த நிலையிலே காணப்பட்ட வரலாறுதான் முர்ன் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலமாகும். இந்த காலத்திலே தான் ஓனாயும் ஆடும் இரட்டையாக உறவாடுகின்ற முசாவதா, இரட்டையாக உறவாடுகின்ற ஒரு காலத்தை நாங்கள் சந்தித்தோம். அவ்வாறான காலம் இந்த ஜகாத்தின் பாடம் முறையாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த ஒரு காலம் திரும்பும் சமூகத்திலே உதயமாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இவ்வாறு ஜகாத்தை ஒப்படைத்த அந்த மனிதர் கூட ஒரு நாள் தன்னுடைய மனைவியார் பாத்திமா அம்மையார் அவர்கள் பார்க்கிறார்கள், தனது கன்னத்தை கையில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டு படுக்கின்றார்கள், பிறழுகின்றார்கள். அம்மையார் கேட்கிறார்கள், கணவரே ஏன் இந்த அழுகை? சொல்கிறார்கள், உள்ளே சுபின் அம்ரிஹாதிகள் உம்மா நான் உள்ளே, இந்த சமூகத்தின் பல்வேறு பொறுப்புகள் எனக்கு வழங்கப்பட்டன. வறுமையிலே பசியிலே வதங்கி வாடுகின்ற ஏழை மகனை பற்றி நான் சிந்திக்கின்றேன். நோயாளியாக இருக்கிறார்கள், நோய்க்காக சிகிச்சை செய்ய முடியாது, அதற்கான வசதி இல்லாமல் தத்தளிக்கின்ற மக்களை பற்றி நான் சிந்திக்கின்றேன். அனாதைகள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், முறையாக திருமணத்தின் ஏற்பாடு இல்லாமல் தத்தளிக்கின்ற மக்களை பற்றி சிந்திக்கின்றேன். இவர்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் எனக்கு ஒன்னால் சமர்ப்பித்து உம்முடைய ஆட்சி காலத்திலே இவர்களின் தேவைகள் உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற வாதம் முன்வைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு பிரதிவாதியாக எனக்கு பிரதிவாதியாக அல்லாஹுக்கு முன்னால் வாதிடுவதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கிறார்களே, இந்த தேவைகளை என்னுடைய காலத்தில் நான் முறையாக சிந்தித்து நிறைவேற்றவில்லை என்றால் நான் பிடிக்கப்படுவேன் என்பதை பற்றி தான் அழுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, ஃபர்தான ஜகாத் நமது பிரதேசங்களை மாத்திரம் லட்சியப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சுன்னத்தான சதக்காக்கள் அந்நியர்கள் கொடுக்க முடியும். அந்நியவர்களே இன்று சிறை கைதியாக இருக்கிறார்கள். நாட்டில் பல பாகங்களுக்கு நாங்கள் சென்று பார்க்கிறோம். 500 ரூபாய் வீதி ஒழுங்குமுறை மீறப்பட்டதால் போலீஸ் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். இந்த 500 ரூபாய் தன்ன பணத்தை கட்ட முடியாமல் எத்தனையோ வருடங்கள் பிள்ளைகளை இழந்து குடும்பங்களை இழந்து இருக்கிறார்கள். இவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் இவர்களின் தேவைகளை படைக்கின்ற நடைமுறையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஜகாத்துடைய பணத்துக்கான கொள்கையை போன்று நாம் ஏனைய சதக்காக்களை சிந்திக்க கூடாது. ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் முஸ்லிக்கான நிலையிலே ஹஜரத் அஸ்மாவுடன் வருகிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தார்கள். தாயார் இணை வைப்பாளராக இருந்தார்கள். அங்கே வந்து மகளே ஏதேனும் தந்து உதவுமாறு கேட்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்காது. இதை பற்றி ரசூலுல்லாஹி இடத்திலே முதலாவது கேட்டார்கள். இந்த நேரத்திலே தான் அரபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலி உம்மக்கி உம்முடைய தாய்க்கான உறவை நீ கொடுத்து பேணுவாயாக, முஷ்ரிக்காக இருந்தாலும் உமது தாயின் உறவை பேணி பாதுகார் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை என்னுடைய ஷேக் இமாம் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாபு ஸிலத்தி அல் வாலிதி முஷ்ரிக் என்ற பாடத்திலே கிதாபுல் அதர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, நிம்மதியாக சந்தோஷமாக படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வின் மாளிகையை பாதுகாப்பதற்காக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஜும்மா தொழுகை கூட தொழ முடியாத நிலையில் அந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு அருகாமையிலே அவர்கள் தங்கம் பூந்து பயந்த நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நிச்சயமாக சத்தியமாக நமது தர்மங்கள் எல்லாம் அந்த மக்களின் கைகளிலே பசிகளை துடைப்பதற்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இந்த துடைக்கின்ற ஒரு திட்டம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அத்திட்டத்திற்கு அள்ளி வாழ வேண்டும். அதே போன்றுதான் இந்த முஸ்லிமர்கள் முஸ்லிம் சமூகத்திலே உருவாகுவதென்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுடைய கடமைகள் மீறப்படுவதுதான் காரணமாகும். எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொண்டு நமது உறவுகளை முறையாக பேணிக்கொண்டு இந்த முஸ்லிமத்துக்காக ஐவேளை தொழுகைக்கு பின்னால் நாங்கள் குனூத்துல் நாஃபிலாவை ஓதுவது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். என்னுடைய ஷேக் இமாம் அல் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் மகாசிலே இதை பற்றி தெளிவாக பேசியிருப்பதை பார்க்கின்றோம். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, எனவே வல்ல ரஹ்மான் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தின் அத்துணை உடைமைகளையும் பாதுகாத்து உறவுகளையும் பாதுகாத்து இஸ்லாத்தை இந்த உலகத்திலே உயர்ந்த செய்வதற்கான வழிகளை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்ற நமது சொத்துக்களை உடைமைகளை எங்களுக்கு மட்டி தருவாயாக. எத்தனையோ முஸ்லிம் இல்லங்கள் இன்று மூடப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், பதிவிடம் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகைக்குள் நுழைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அந்த மாளிகையை எங்கள் கையில் ஒப்படைப்பாயாக. உன்னுடைய ஆமால்கள் உன்னுடைய தீனின் பாரம்பரியங்கள் நிறைவேற்றப்படுகின்ற மாளிகையாக எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்ன பாவங்களை செய்தோமோ அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நிறுத்துகிறோம் யா அல்லாஹ். இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பால் ஏற்று பார்க்க மாட்டோம் என்ற ஒத்து உத்தரவாதத்தை இதோ இடத்தில் தருகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துவா பிரார்த்தனை அங்கீகரித்து அந்த மக்களுக்கான மோசனத்தை முறையாக கொடுத்தருவாயாக. சுவர்க்கத்தின் பாதை ஆசிக்கின்ற நல்மக்களாக நீ ஆகிடுவாயாக. வஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.